الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي انفسكم افلا تبصرون فقال ايضا واذكروا نعمة الله عليكم فقال أيضا وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم خصلتان من كانتا فيه كتب الله كتبه الله صابرا شاكرا ومن لم تكونا فيه لم يكتبه الله صابرا ولا شاكرا من نظر في دينه الى من هو فوقه فاقتدى به ومن نظر في دنياه الى من هو دونه فحمد الله على ما فضله به عليه او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் ஏழு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபிஉங்கள் தபவு சாபிஇங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக பகிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசுமா குஞ்சும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உண்மையான மூமினுடைய வாழ்க்கை எந்த துறையோடு சம்பந்தப்பட்டாலும் இரண்டு அடிப்படையில் அமைந்தால்தான் அவர் மூமினாக இருப்பார். ஒரு மூமினிடம் இரண்டு பண்புகள் இல்லாவிட்டால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் உண்மையான ஒரு மூமினாக மாற முடியாது. இரண்டு விடயங்களை தான் நல்லா எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கையில். நம்மிடம் எதிர்பார்ப்பது இரண்டு விடயங்கள். அந்த இரண்டும் தான் நபிமார்களிடமும் சஹாபாக்களிடமும் முன்னைய காலத்தில் வாழ்ந்த இறை நேசர்களிடமும் காணப்பட்ட மிக அல்லாஹ்க்கு விருப்பமா அல்லாஹ் வரவேற்கக்கூடிய உண்மையான மூமின்களுடைய அடையாளமாக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இரண்டு தன்மைகள். முழு வாழ்க்கையும் இந்த இரண்டோடு தான் சம்பந்தப்படுகிறது. இந்த இரண்டும் மாறி மாறி வரும். காலையிலே ஒன்று, மாலையில் இன்னொன்று தேவைப்படும். அரை மணித்தியாலத்துக்கு ஒன்று, மறை அரை மணித்தியாலத்துக்கு இன்னும் ஒன்று தேவைப்படும். இரண்டு பண்புகள், அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அந்த இரண்டும் இருந்தால்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நல்லடியாராக ஒரு ஈமான்தாரியாக நமது பெயரை பதிவு செய்யலாம். தெரிந்த பண்புதான். ஆனால் வாழ்க்கையில் இருக்கிறதா, எந்த அளவு இருக்கிறது, எந்த அளவு வர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் கண்ணியமானவர்களே, அந்த இரண்டு பண்புகளுக்குரிய அடையாளமாக நான் ஒரு ஹதீஸை முன்வைத்தேன். ஹதீஸை விளங்கப்படுத்த முன்னர் இந்த இரண்டு பண்புகள் உள்ளவரை அல்லாஹ் இரண்டு தன்மைகள் உள்ளவரை இரண்டு பண்புகளுடையவராக எழுதுகிறான். சாபிர் ஷாகிர், பொறுமைசாலி நன்றி உள்ளவர். பொறுமைசாலி சபர் உள்ளவர், ஷாக்கிர் சுக்குர் நன்றி மனப்பான்மை உள்ளவன். இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் முழு குர்ஆனின் மூலமும் நம்மிடம் எதிர்பார்ப்பது, முழு ஹதீஸுகள் மூலமும் நபி அவர்கள் எதிர்பார்த்தது இந்த இரண்டு தன்மைகள். ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்திலும் சுக்குரும் தேவைப்படும், சபரும் தேவைப்படும், நன்றியும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், சில விடயங்களுக்கு பொறுமை செய்ய வேண்டிய கட்டங்களும் ஏற்படும். இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. இரண்டும் இல்லாதவர் கண்ணியமானவர்களே, அவர் மூமின்களுடைய பட்டியலில் சேருவது மிக கடினமான கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இந்த இரண்டையும் உட்படுத்தி நமது வாழ்க்கையை அமைப்பதற்கு இரண்டு விதமான வழிமுறைகளை நபி அவர்கள் அறிவித்தார்கள். இரண்டு விதமான வழிமுறைகள், இதை கையாண்டால் நாம் தானாகவே சாபிர் பொறுமைசாலியாகவும் ஷாக்கிராகவும் மாறிவிடுவோம். இரண்டு வழிமுறைகள், இந்த இரண்டை கையாண்டால் அந்த பெயர் நமக்கு தானாக கிடைத்து விடும். ஹஸ்லத்தாலி, இந்த தலை கீழாக இந்த அமலை நாங்கள் செய்கிறோம். பெரும்பாலும் மனிதன் ஈமான் தக்வா குறைகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பின்னால் சொல்ல இருக்கின்ற தெளிவில் விளங்கும். ஹஸ்லத்தாலி, இரண்டு பண்புகள், மன்கானதா ஃபீஹி, அந்த இரண்டு பண்புகளும் யாரிடம் இருக்குமோ, கத்தபஹுல்லாஹு சாபிரன் ஷாக்கிரா, அவரை அல்லாஹ் பொறுமைசாலி நன்றி உள்ளவர் என்று எழுதிவிடுகிறான். மன் நதுரஃபி தீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு, அதுக்கு பின்னாடி அந்த பண்பு இல்லாதவரை பொறுமைசாலி நன்றி உள்ளவர் என்ற பட்டியலில் அல்லாஹ் எழுத மாட்டான். மன் நதுரஃபி தீனிஹி இலா மன் ஹுவ ஃபௌகஹு, தீனுடைய விடயங்களில் எப்பொழுதும் தன்னை விட தீனில் முன்னேறியவர்களை எப்பொழுதும் பார்ப்பார். தொழுகையில், இபாதத்தில், குர்ஆன் திலாவத்தில், நல்ல நல்ல அமல்களிலே, அமல்கள் என்னை விட அதிகமாக யார் செய்கிறார்கள் என்று பார்த்து ஃபக்ததா பிஹி, அந்த மனிதர்களை இவர் பின்பற்றுவார். தீனில் முன்னேறியவர்களை பார்த்து இவரும் முன்னேறுவதற்கு போட்டி போடுவார். இவர் இந்த இரண்டு பண்புகளுக்கும் உரியவர். அடுத்த பண்பு, மன் நபர ஃபீ துன்யாஹு இலா மன் ஹுவ தூனஹு ஃபஹமிதல்லாஹ அலா மா ஃபத்தலஹு பிஹி அலைஹ், துனியாவுடைய விடயங்களில் வசதி, வசதி வாய்ப்பு, பணம், பட்டம், துனியாவுடைய வாழ்க்கை, வாகனம், வீடு, துனியாவுடைய சொகுசு, இப்படியான விடயங்களிலே தன்னை விடவும் கஷ்டப்படக்கூடியவர்களை பார்ப்பார், தன்னை விடவும் சோதிக்கப்பட்டவர்களை பார்ப்பார், தன்னை விடவும் துனியாவுடைய வசதியிலே மிக கீழ் அந்தஸ்தில் இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு அவர் நன்றி செலுத்துவார். அல்ஹம்துலில்லாஹ், என்னை இப்படியாவது வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் கண்ணியமானவர்களே வாழ்க்கையுடைய சுருக்கம். இந்த இரண்டும் தான் வாழ்க்கை. சஹாபாக்களிடம், நபிமார்களிடம் இந்த பண்புகள் இருந்தன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூட இந்த பண்பு இருந்தது. தீனிலே முன்னோர்களை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அதை போன்று நபி அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். காபிர்கள் கஷ்டப்படுத்திய பொழுது, கடும் சோதனைகள் வந்த பொழுது நபி அவர்கள் நினைத்து பார்த்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, காபிர்கள் துன்புறுத்துகின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதைவிட பெரிய கஷ்டம் வரும் பொழுது அவர்கள் பொறுத்து கொண்டார்கள், பொறுமை செய்தார்கள். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பொறுமையை போன்று நானும் இவர்களிடத்திலே ஏற்படுகின்ற கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறேன். நபி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, உறுதி வாய்ந்த பொறுமையான வாழ்க்கையை கையாண்ட, கஷ்டங்கள் வரும்பொழுது உறுதியாக அல்லாஹ்வுடைய ஈமானில் உறுதியாக இருந்த முன்னோர்கள் உள்ள அஸ்ம் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்களும் பொறுமை செய்யுங்கள். நபி அவர்கள் பொறுமை செய்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இதைவிட ஒரு கஷ்டம் வந்த பொழுது அவர்கள் பொறுத்தார்கள், நானும் பொறுக்கிறேன் என்று. நபி அவர்களே முன்னே நபிமார்களுடைய தீனை பார்த்து அதை போன்று தனக்கு பொறுமையை படுத்திக் கொண்டார்கள். பல கட்டங்களில், பல கட்டங்களில் கண்ணியமானவர்களே, துனியாவுடைய விஷயத்தில் நபியவர்கள் எப்படி பார்த்தார்கள்? துனியாவுடைய விஷயத்தில் உபதுமலையை தங்கமாக்கி தரவா, உபதுமலையை தங்கமாக்கி தரவா, அல்லாஹ் விருப்பம் கொடுத்தான், ஆம் என்று சொன்னால் உடனே தங்கமாகிவிடும், உடனே தங்கமாகிவிடும். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விருப்பம் கேட்ட பொழுது, அல்லாஹ் விருப்பம் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ஒரு அபிப்பிராயத்தை மஷூராவே ஏற்றுக்கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பணியை கீழ் சாதாரணமான நிலைமை தேர்ந்தெடுங்கள் சொன்னார்கள். நபியர்கள் சிந்தித்தார்கள், உஹது மலை தங்கமாக கிடைத்தால் எவ்வளவு வசதியாக வாழலாம், எவ்வளவு. அதுவும் நபியர்கள் அனுபவிப்பார்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நபியவர்களுக்கு உஹது மலை தங்கமாகி தரவா என்று கேட்ட பொழுது நபியவர்கள், யா அல்லாஹ், நான் ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு கிடைத்து, ஒரு நாள் பசி, ஒரு நாள் சாப்பாடு என்று ஒரு நாள் மாறி மாறி எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு நாள் எனக்கு நீ தருவாய், நான் கிடைத்ததை சாப்பிட்டு அனுபவித்து அதற்கு நான் நன்றி உள்ளடியானாக இருப்பேன், மறுநாள் எனக்கு தராமல் இருப்பாய், அதற்கு நான் சபர் பொறுமை உள்ளடியானாக வாழ விரும்புகிறேன், சாபிராகவும் ஷாக்கிராகவும் வாழ விரும்புகிறேன், பொறுமைசாலியாகவும் நன்றி உள்ளவராகவும். இன்னும் ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்த வந்தேன். சரி, உஹது மலை தங்கமாக கிடைத்தால் என்ன செய்வேன் என்பதையும் நபி அவர்கள் ஹிம்மத்து வைத்தார்கள், நியத்து வைத்தார்கள். நியத்துக்கு கூலி என்பது இதுதான், உண்மையான நியது. நபியவர்கள் ஒரு அதிகத்தில் சொன்னார்கள், ஒரு மலையளவு அல்லது உஹது மலையளவு எனக்கு தங்கம் கிடைத்தாலும், உஹது மலையுடைய அளவு அல்லது வேற மலையளவு தங்கம் கிடைத்தாலும், அந்த முழு தங்கத்தையும் அதே தினம் உடனே நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா கொடுத்து விடுவேன். உஹது மலை தங்கமாக கிடைத்தாலும் வைத்து துண்டு போட்டு விற்க மாட்டார்கள், அதை கொடுத்து விடுவார்கள். கனிமனிதான் வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை இப்படித்தான், பொறுமை நன்றி, பொறுமை நன்றி, இரண்டு கலந்ததுதான் வாழ்க்கை. சஹாபாக்கிடம் இந்த பண்பு இருந்தது. சஹாபாக்கிடம் இருந்தது தீனுடைய விஷயங்களிலே போட்டி போட சொல்வது அல்ல, தீனுடைய விஷயங்களில். ஒருவர் ஒரு போன் வாங்குகிறார், அதே போன்ற ஒரு போனை நானும் வாங்க வேண்டும் என்று பெற்றோர்களை சிரமப்படுத்துவதோ அல்லது கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுடைய பணத்தில் வாங்குவதோ. ஒருவர் ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டால், அவருக்கு முடியும் என்றால் நானும் பணக்காரன் தானே, நானும் வாங்க வேண்டும் என்று வட்டிக்கு வாகனம் வாங்குபவர் அல்ல மூமின். அது நன்றி கெட்ட பண்பு. துனியாவில் போட்டி போடுவது கண்ணியமானவர்களே, அது குர்ஆனுடைய சாராம்சத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது துனியாவுக்கு போட்டி போடுவது குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்ற விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் யாரும் கோபிக்க மாட்டீர்கள். மிருகங்களுடைய பண்பு, மிருகங்களுடைய பண்பு. துனியா துனியா என்று அப்படியே தீனை மறந்து அல்லாவை மறந்து ஹராம் ஹலால் பார்க்காமல் அதற்கு போட்டி போட்டுக்கணும். அவனை போன்று நானும் ஆக வேண்டும். அவன் அந்த தெருவில் கடை திறந்தால் எதிர் திசையில் நான் கடை திறப்பேன். அந்த வாகனத்தை அவன் வாங்கினால் நானும் அதை விட பெரிய வாகனம் வாங்குவேன். அவன் மூன்று மாடி கட்டினால் நான் நான்கு மாடிகள் கட்ட வேண்டும் என்று ஒருவர் பிளான் பண்ணுவான். அவருக்கு போட்டி போட தனக்கு தேவை இருந்தால் வேறுபடையும், அவனோடு போட்டி போடுவதற்கு தன்னுடைய வீட்டையும் வாகனத்தையும் ஆடையையும் அவர் அந்த பட்டம் வாங்கினால் நான் இந்த பட்டம் வாங்குவேன் என்றால் காற்றில் விடுகின்ற பட்டம் அல்ல, பதவி பட்டம், டிகிரி. இப்படி போட்டி போடுவது துனியாவின் பக்கம் சாய்பவர்களை அல்லாஹ் குர்ஆனில் ஒப்பிடும் பொழுது மிருகங்களுக்கு ஒப்பிடுகிறான். தீனிலே ஒருவருக்கு அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தான், தீன் கிடைப்பது பாக்கியம். 2 கோடி கிடைப்பதை விட 2 ரக்அத் தொழுவதுதான் பாக்கியம். 2 கோடி அளந்தது கிடைத்தே ஆகும், அது ஹராமா ஹலால வேறுபடையும். ஆனால் 2 ரக்அத் தொழாவிட்டால் தான் சொர்க்கத்தில் கை செய்தம். 2 கோடி கிடைக்காதது கை செய்தம் அல்ல. ஒரு ஒரு வினாடி ஜிக்கிர் இல்லாமல் கழிந்து விட்டதா, இதுதான் கவலை. சொர்க்கவாதிகளுக்கு எல்லாம் சந்தோஷம், ஆனால் ஜிக்கிர் இல்லாமல் கழிந்த நேரங்களை பற்றி கவலை இருந்து கொண்டே இருக்கு. ஒரு சுபஹானல்லாஹ்வுடைய கூலி அங்கு விளங்கும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுடைய கூலி விளங்கும், இரண்டு ரக்காத்துடைய கூலி விளங்கும், குர்ஆன் திலாவத்துடைய கூலி விளங்கும். வெளிமடவுளே, எனவே தீனில் போட்டி போடுவோம், அதனுடைய தலையங்கள் தீனில் போட்டி போட்டால் நஷ்டம் கிடையாது. சாபிகு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிகும், குர்ஆனில் அல்லாஹ் போட்டி போட சொல்வது அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தரும் அமல்களின் பக்கம். சாரிஉ ஸ்பீடாக ஃபாஸ்டாக போட்டி போட்டுக்கொண்டு, சாபி முசாபக்கா என்றாலே போட்டி தான், போட்டி போடுங்கள் சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லிவிட்டு. ஒஃபி தாலிக ஃபல் யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், இப்படியான சொர்க்க இன்பங்களை அடைவதற்கு பெரேச்சத்தனம் படுங்கள், பெரேச்சப்படுங்கள், பெரேச்சத்தனம் சொர்க்கத்தில் வையுங்கள், துனியாவில் வைக்க வேண்டாம் என்று குர்ஆனில் அவர் சொல்கிறார். தனாஃபிஸ் என்றால் பெரேச்ச, குர்ஆன் வந்திருக்கிறார், பெரேச்சத்தனம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் துனியாவுக்கு அல்ல தீனுக்கு, தீனில் பெரேச்ச விட மாட்டேன், தீனுடைய அமலை நான் தான் செய்வேன், அவர்கிட்ட விட மாட்டேன். போட்டி சஹாபாக்கிடம் அந்த போட்டி இருந்தது, அபுபக்கர்லே உமர்லேயான போட்டி, போட்டி அந்த போட்டியுடைய முடிவை பாருங்கள். எல்லா கட்டத்திலும் போட்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவழிக்க வேண்டும், கனிமணி, இதெல்லாம் கேள்விப்பட்ட விடயங்கள் தான். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இருக்கிறது, தீனும் துனியாவும் முட்டும் பொழுது எதை முற்படுத்துகிறேன், அதானும் கடையும் முட்டும் பொழுது கடையில் இருக்கிறேனா, அதான் அதானும் என்ன பிரயாணம் முட்டுகின்ற பொழுது வாகனத்தை நிறுத்திவிட்டு மசூதிக்கு போகிறேனா, முன்ன பின்ன சேர்த்து சொல்ல வேண்டிய அனுமதிக்கப்பட்ட தூர பிரயாணம் வேறு விடயம், சாதாரணமாக விளையாட்டும் தொழுகையும் அதானும் முட்டுகின்ற பொழுது மசூதிக்கு வருகிறேனா, மஸ்ஜித் வாசலிலேயே சொல்லாமல் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேனே காம சொல்லி சொல்லப்படும் பொழுது என்றால், தீனை கீழே போடுகிறோம், துனியாவை மோலை மேலே போடுகிறோம், இது நம்மை கவலைக்குள் ஆக்கும். அபுபக்கரை உமரை எப்பொழுதும் போட்டி, செலவழியுங்க செலவழியுங்க சொத்துக்களை, உமரில் இன்று அபுபக்கரை விட கூட செலவழிக்க வேண்டும், நாம் இன்று அபுபக்கர் என்று மஸ்ஜித் அபுபக்கர் தான் பிரசங்கம் நடக்கிறது, கனியமானவர்களை பேரை சொல்லவில்லை, உமரலில் பார்த்தார்கள் அபுபக்கரை விட கூட நான் செலவழிக்க வேண்டும் என்று, நாம் பார்க்கிறோம் அவரை விட கூட நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று. நேர்மாற்றமா இல்லையா, அவர்கள் பார்த்தார்கள் நான் கூடுதல் செலவழிக்க வேண்டும் என்று, நாம் பார்க்கிறோம் இல்லை அவரை விட கூட நான் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு ஐந்து பேருடைய செக்கை பம்ப் பண்ணி நான் பரவாயில்லை, இல்லை நான் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய டார்கெட் என்னுடைய கோல் என்னுடைய இலக்கு அடைய வேண்டும். கொண்டு வந்தார்கள் வீட்டில் இருந்து அரைவாசியை, வீட்டில் இருக்கின்ற அரைவாசியை கொண்டு வருவது என்பதற்கு சாதாரண ஈமான் இடம் கொடுக்குமா, வீட்டு பொருளாதாரத்தில் அரைவாசி யாருக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்களுக்கு, ஆம் இஸ்லாத்துடைய என்ன பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்காக, அவர்களுடைய முழு செலவுக்காக வீட்டில் இருக்கின்ற அரைவாசியை கொண்டு வந்து போட்டார்கள், அபுபக்கர் கொண்டு வந்து போட்டார்கள். கேட்டார்கள் நபி அவர்கள், உமர் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள், வீட்டில் இருக்கின்ற ஹாஃப் 50% கொண்டு வந்து விட்டேன், ஒரு திருப்தி அவர்களுக்கு ஏற்பட்டது, நான் இன்றைக்காவது அபுபக்கரை விட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர வேண்டும் தீவில். அபுபக்கர் நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள், அபுபக்கர் யார் சூழல்லா, வீட்டில் இருக்கின்ற முழுச்சத்துக்களையும் கொண்டு வந்து விட்டு, போட்டி செலவழிப்பதில் போட்டி, நாம் சம்பாதிப்பதில் போட்டி, அவ்வளவுதான் வித்தியாசம், நாம் தலைகீழாக செயல்படுகிறோம், அவர்கள் செலவழிப்பதில் போட்டி, போட்டி போட்டு போட்டு எல்லா கட்டங்களிலும் அபுபக்கரை ஃபர்ஸ்ட். இன்று யார், இன்று யார் நோன்பாளி, ஒரு நாள் நபி அவர்கள் சபையில் கேட்கிறார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அந்த ஆலோசனை சபையிலே மஷூராவிலே கேட்கிறார்கள், இன்று யார் நோன்பாளி, சுன்னத்தான நோன்பு, நான் யார் அபுபக்கர் அலிதான், இன்று யார் ஒரு ஏழைக்கு சதக்கா கொடுத்தது தான தர்மம் செய்தது, நான், இன்று யார் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தது, நான், இன்று என்று எத்தனையோ அமல்களை கேட்டார்கள், இன்று யார் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டது, நான். கண்ணியமானவர்களே, அந்த சபையிலே இந்த எல்லா அமல்களையும் செய்த ஒரே ஒரு சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபியே நன்மாரே சொன்னார்கள், இந்த தன்மை யாரிடம் சேருமோ அவருக்கு சொர்க்கம் கடமை. இதுதான் போட்டி. இன்று நம்மிடம் கேட்டால் கண்ணியமான போட்டி போட்டு போட்டு உமர் ரலியல்லாஹு அவருடைய போட்டி எல்லாம் வீணாக்கவில்லை. ஒரு நாள் சொல்லிவிட்டார்கள், நான் எவ்வளவுதான் தீனில் அபுபக்கரை விட முன்னேற போட்டி போட்டாலும், ஹிஜ்ரத் போகின்ற பொழுது நபியவர்களோடு அபுபக்கர் சேர்ந்து போனார்கள், அங்க குகையிலே தங்கினார்கள், ஒரு இரவு ஒரு நைட் தங்கினார்களே, என்னுடைய வாழ்க்கை பூராக நான் செய்த அமல்களையும் அபூபக்கருடைய ஒரு நைட்டுக்கு ஈடாகாது. இப்படி தீனில் போட்டி, நாலு கடைக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள், நான்கு கடைகளுக்கு சொந்தக்காரி முதலாளி உரிமையாளர், நான்கு கடைகளையும் இழந்தார்கள். சபர் சுக்குர், பொறுமையோடும் நன்றியோடும். எங்களவு கண்ணியமான போட்டி தீனில் நான்கு கடைகளையும் இழந்துவிட்டு சாக்கு போன்ற ஒரு துணியால் ஆடை தைத்து சாக்கண்டு வைப்போம், அந்த அரிசி சாக்கு இருக்கிறது அது போன்ற ஒரு துணியால் ஜிப்பாவை போட்டுக்கொண்டு மஸ்ஜிதுக்கு அதற்கு பட்டன் இல்லாமல் பொத்தான் இல்லாமல் முல்லை குத்தி கொண்டு வருகிறார்கள். வந்து அப்படியே உட்காருகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் வருகிறார்கள். அதே போன்ற சாக்கால் செய்யப்பட்ட கனத்த அந்த சாக்கு போன்ற ஆடை அணிந்து கொண்டு வந்து நபியவர்கள் வைத்தார்கள் அபூபக்கருக்கு. அபூபக்கர் என்று வந்திருக்கிறார் இந்த ஆடை, இதுதான் என்று இன்று விண்ணில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அனைவருடைய ஆடையும். அல்லாஹ்வுக்காக நான்கு கடையை இழந்தார்கள், தீனில் போட்டி சாக்கு போன்ற துணியால் ஆடை அணிந்தார்கள். அந்த சாக்கு போன்ற துணியாலான ஆடையை மலக்குமார்களுக்கு கூட அணிவிக்க சொன்னான் அபூபக்கர் அணிந்ததற்காக. இந்த அந்தஸ்தை எந்த கோடீஸ்வரர்கள் அடையலாம், எந்த கோடீஸ்வரருக்கு முடியும் இப்படி மலக்குமாருடைய ஷெடியூலை கூட மாற்ற, மலக்குமார்களுடைய ஆடையை கூட மாற்றுவதற்கு எந்த பணத்தால் முடியும், எந்த அமைச்சால் முடியும், எந்த அரசாங்கத்தால் முடியும், தீனால் முடியும், தீனால் முடியும். எத்தனையோ மாதத்திற்கு இந்த மலக்கையும் இறக்க முடியும், எத்தனையோ நிகழ்வு வந்திருக்கிறது. கண்ணியமான எந்த நேரத்திலும் தீனில் போட்டி போடுவோம், தீனாகாது. நான்கு கடைகளை இழந்தவர்கள் அழுதார்களா நான்கு கடை போய்விட்டது என்று? இல்லை. முதலாவது நபிமார்களுக்கு பின்னால் சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியம், உமர்களை போட்டி போட்டு 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 கண்ணியமானவர்களே கடைசியில் எந்த அளவு அல்லாஹ் அவரை வீணாக்கவில்லை பாருங்கள். அபூபக்கர்களை அவன் இப்பொழுது நபி அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள்? அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு ஒரு கருத்துப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உமர் ரதியல்லாஹுடைய இடம் அது ஆயிஷா ரதியல்லாஹுடைய இடம், அது ஆயிஷா ரதியல்லாஹு அன்னாவுடைய இடம். உமர் ரதியல்லாஹு சக்கராத்தாளிலே ஆயிஷா ஆரம்பித்தினார்கள். எப்படி போட்டி என்று பாருங்கள், அபூபக்கரிலான மௌத்தாகி கபருக்கும் போய்விட்டார்கள். அபூபக்கர் கபருக்கு போனாலும் விட மாட்டேன், அபூபக்கரோடு போட்டி போடுவேன். அபூபக்கர் பக்கர் என்பதை விட அபூபக் ரலியல்லாஹு கபருக்கு போய்விட்டார்கள். அபூபக்கருக்கு நபிக்கு பக்கத்தில் கபர் அமைக்க முடியும் என்றால் எனக்கு முடியுமா என்று ட்ரை பண்ணி பார்ப்போம். கபருக்கு போன பின்னரும் போட்டி, அபூபக்கர் உமர் நபிக்கு பக்கத்திலா, நானும் என்னுடைய கபரும் நபிக்கு பக்கத்தில் அமைந்தால் எப்படி இருக்கும் என்ற ஆசையோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்டு அனுப்பினார்கள், எனக்கு அந்த கபருடைய இடத்தை விட்டுத்தர முடியுமா என்று கேளுங்கள், தாராளமாக விட்டு தருகிறேன். எவ்வளவு சிறப்பது, கணவனுக்கும் தந்தைக்கும் பக்கத்தில் உறங்குகின்ற அந்த கபருடைய இடத்தை விட்டுக் கொடுத்தார்கள். அவர்கள் அப்படி போட்டி போட்டார்கள் தீனில், என்னுடைய கபருடைய இடத்தை நான் விட்டுக் கொடுக்கிறேன் சொன்னார்கள். இரண்டாவது செய்தி அனுப்பினார்கள், அபூபக் உமர் வந்து இப்பொழுது ஹலீஃபா, ரூஹு போகும் வரைக்கும் ஹலீஃபா, ரூஹு போன பின்னர் சாதாரண மையத், ரூஹு போன பின்னர் மையத்தாக மாறிய பின்னரும் அந்த அனுமதி நீடிக்குமா, அல்லது உயிர் போகும் பொழுது அனுமதி நின்று விடுமா? அமீருல் மூமின் என்ற ஒரு பவரால், அமீருல் மூமின் என்ற ஒரு செல்வாக்கால் தந்த அனுமதியா என்று மீள்பரிசீலனை செய்துவிட்டு வாரும் என்று மகனை அனுப்புகிறார்கள். நான் மௌத்தாகின பின்னரும் எனக்கு அனுமதி தொடர்ந்தானே, பரவாயில்லை, நீங்கள் மௌத்தாகின பின்னர் நிரந்தர அனுமதி. அந்த போட்டி மௌத்தாகியும் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபக்கத்திலே நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமான இது வீணாகாது. எனவே தீனில் போட்டி போடுகின்ற அந்த மனப்பான்மை வர வேண்டும். நபியவர்கள் சபையில் இருக்கிறார்கள் சஹாபாக்களோடு. ஒரு மனிதர் சொன்னார்கள், நபியவர்கள் இப்பொழுது ஒரு மனிதர் உங்களுக்கு முன்னால் போவார், அவர் சுவர்க்கவாதி, அவர் சுவர்க்கவாதி. இரண்டாவது நாளும் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் இப்படி கிராஸ் பண்ணுவார், அவர் சுவர்க்கவாதி. மூன்றாவது நாளும் சொன்னார்கள், சுவர்க்கவாதி. நபி அவர்கள் மக்களை அறிமுகப்படுத்துவது நலவுகளை பார்த்து, இவர் நல்லவர், இவர் சொர்க்கவாதி. இன்று நாம் அறிமுகப்படுத்துவது இவன் யாரு தெரியுமா? இவனை பத்தி தெரியுமா? அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பத்தாம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? ஓலவல் பெஸ்ட்ல என்ன கூத்து போட்டான் தெரியுமா? இப்ப பெரிய சூஃபி மகான் மாதிரி மாறி இருக்கிறான், இவன் பழைய கூத்து தெரியுமா? நாங்கள் அறிமுகப்படுத்துவது மைனஸை காட்டி, தவறை காட்டி, ரெட்மார்க்கை காட்டி. நபியவர்கள் அறிமுகப்படுத்துவது கண்ணியமான விடயங்களை காட்டி. இப்போது உங்களுக்கு முன்னால் ஒரு போவார் நரகவாதி என்று எத்தனை பேர் இருக்கார்கள் காட்டுவதற்கு? அப்துல்லா இப்னு உபையை கூட காட்டினார், நயவஞ்சகர்களுடைய தலைவனை கூட காட்டி நரகவாதி என்று நபியவர்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்ன விடயத்தை கூட மக்களுக்கு மத்தியில் தெளிவாக நபியவர்கள் சொல்லவில்லை. நயவஞ்சகர் தலைவன் நலவுகளை காட்டித்தான் மக்களை அறிமுகப்படுத்தினார்கள். என்ன நலவு இருக்கிறது? நல்ல நல்ல விடயங்களை பார்த்து பார்த்து நாம் அதை போன்று மாறுவது. மற்றவர்களுடைய கெட்டதை பேசினால் அதை விட கெட்டவனாக நம்மை ஆக்காமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். தௌபா செய்யவட்ட, எழுதி வைங்கள். அதிகம் யார் யாருடைய பலாயை கழுகுகிறோமோ அந்த பலாய் நமக்கு கழுகப்படாமல் மௌத்து வராது. இது ஹதீஸ். மன் ஐயர் அகாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யாமலு, ஹதீஸ். இது தெளிவான ஹதீஸ். யார் பிறரை எந்த குற்றத்தை, எந்த பாவத்தை, எந்த தவறை வைத்து வெறும் குறை சொல்லும் நோக்கோடு, கேவலப்படுத்தும் நோக்கோடு, அவருடைய மதிப்பை குறைக்கின்ற நோக்கோடு, சமூகத்தில் அவரை ஒதுக்கி தள்ளுகின்ற, அவருடைய கேவலத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு, அது வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், பேஸ்புக்கில் இருக்கலாம், அது இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், எந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக இருந்தாலும், அது மெசேஜ் மூலமா, நேரடியாகவா, அது நோட்டீஸ் மூலமா, அல்லது பேப்பர் மூலமா, எப்படி மற்றவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்துவாரோ, அவரை அந்த குற்றத்தை செய்ய வைத்து கேவலப்படுத்தாமல் அவருக்கு மௌத்து வராது, ஹதீஸ். எனவே பிறருடைய குறைகளை பேசுகின்ற பொழுது கொஞ்சம் பயங்கரம். இது என்னுடைய குறையை நான் பேசுகிறேன், இரண்டு நாள், இரண்டு மாதம், இரண்டு வருடம், ஐந்து வருடம் அல்ல, நான் 80 வயதில், 10 வயதில் பேசுகிறேன், 20 வயதில் பேசுகிறேன், நான் 80 வயதில் மௌத்தாகினாலும் 80 வயதுக்குள் என்னுடைய குடும்பத்துக்குள் அப்படி ஒரு கேவலம் வெடிக்கும். அது சரி, சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று 3 நாட்களும் யார் தெரியுமா போனார்கள்? சாதி ரவி வக்காஸ் ரலியல்லாஹு, எப்படி போனார்கள் தெரியுமா? புது செய்த தண்ணீர் தாடியால் வடிந்து கொண்டிருக்கிறது, செருப்பை இடது கையில் தூக்கி கொண்டு போகிறார்கள். சபையில் இருந்தார்கள், சபையில் இருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை அறிவித்த சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 நாளும் சொர்க்கவாதி என்று ஒருவரை பார்த்து சொன்னார்கள் என்றால், இவர் ஏதோ விசேஷமான அமல் செய்கிறார், இவரை ஃபாலோ பண்ண வேண்டும், இவரை வச் பண்ண வேண்டும், கண்காணிக்க வேண்டும். போனார், சிறிய ஒரு, அது உண்மையாகவும் இருக்கலாம், தந்தையோடு சின்ன ஒரு வாய்த்தக்கம் பிரச்சனை, நான் வீட்டுக்கு 3 நாட்களுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டேன், உங்களுடைய வீட்டில் 3 நாள் தங்க வேண்டும், விடயத்தை சொல்லவில்லை, 3 நாள் தங்க வேண்டும், தாராளமாக தங்குங்கள், விருந்தாளி வந்தால் அவர்கள் இடம் கொடுப்பார்கள், தங்குங்கள். 3 நாளும் தங்கி இரவு விழித்து தன்னுடைய வாழ்க்கையில் தீனை படிப்பதற்காக 3 தினங்களே ஒதுக்குகிறார், நோட் பண்ணுகிறார், சாது என்ன அமல் செய்கிறார், இரவு விழித்து நோட் பண்ணுகிறார். நாம் இன்று சந்திப்பந்துகளில் ஒளிந்து சிசிடிவி கேமரா வைத்து வீடியோ பண்ணி என்ன சிஐடி போட்டு ஆள் அனுப்பி மக்களுடைய குறைகளை தேடுகிறோம், மக்களுடைய குறைகளை பார்ப்பதற்கு நைட் முழிக்கிறோம். இவர் மக்களுடைய நலவை பார்ப்பதற்கு நைட் முழிக்கிறார். என்ன நல்லவள், நோட் பண்ணுகிறார் வளமையா, சுபவுக்கு முன்னால் எழும்புவார், கொஞ்சம் சஹஜத் சொல்லுவார், சுபவ் மசீதிக்கு போய் விடுவார். இவர் நினைத்தார் இரவு கூறாக வணக்கம் செய்கிறாரா இருக்கும். 3வது, நான் நிராசையாக கேட்டால், உங்களுடைய வீட்டில் வந்தது ஓ பிரச்சனையை ஒரு விடயம், ஆனால் உங்களுடைய அமலை பார்ப்பதற்கு 3 நாட்கள் உங்களை சொர்க்கவாதி என எழுதினார்கள், உங்களை அமலை விசேஷமான ஒரு அமலையும் காணவில்லை, எங்களை போன்றுதான் அமல் செய்கிறீர்கள், கண்ணியமானவர்களை சொன்னார்கள், என்னுடைய அமல் இவ்வளவுதான், இபாதத் இவ்வளவுதான், உள்ளத்தில் உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு அமல் இருக்கிறது, அதைத்தான் நபியவர்கள் அல்லாஹ் அறிவித்திருக்கலாம், நபியவர்கள் சொல்லி இருக்கலாம். அது என்னவென்றால், இரவில் தூங்கும் பொழுது தலையணையிலே பெட்டிலே நான் தலையிலே தலையணை தலையை வைக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலிருந்து என்னை தவிர முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய எல்லோருடைய கோபம், வஞ்சகம், குரோதம், வைராக்கியம், அவர்களை பற்றிய கெட்டெண்ணம், அவர்களை பற்றிய பழி தீர்க்கும் எண்ணம், இதெல்லாவற்றையும் விட்டு என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்டு தான் கண்ணை மூடுகிறேன். இதோ தெரியாது நபி அவர்கள் சொல்வதற்கு காரணம், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்வதற்கு காரணம் என்று அவர்கள் முடித்தார்கள். அப்துல்லா இப்னு அம்ரு சொன்னார்கள், ஓ இதுதான் உங்களை அந்த அந்தஸ்துக்கு கொண்டு போய்விட்டது, மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணம், மற்றவர்களுடைய நலவுகளை பார்க்கின்ற பண்பு. இப்பொழுது நான் சொல்ல வருகின்ற விடயம் கண்ணியமானவர்களே, இவர் சொர்க்கவாதி, எதன் மூலம் சொர்க்கம் போனார் என்று அந்த அமலை தேடி மூன்று நாட்களை ஒதுக்கி அவர்கள் அங்கே ஒதுங்கினார்கள். எதற்கு? அவருடைய தீனை பார்த்து நானும் பின்பற்ற வேண்டும். இப்படித்தான் நல்லவர்களை பார்க்க வேண்டும். நல்லவர்களை பார்த்து நல்லவற்றை பேசுகின்ற பொழுது அந்த தன்மை நம்மில் உருவாகும். அடுத்தது துனியாவுடைய விஷயத்தை நம்மைவிட கஷ்டமானவர்களை நம்முடைய உடம்பிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்பத்தில் ஆயத்தை ஓதினேன், வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துபுசிரூன், நீங்கள் உங்களுடைய உடம்பை, உங்களுடைய உடல் அமைப்பை, உங்களுடைய உடம்பு உறுப்புகளை, உள்ளத்தை, நெஞ்சை, ஹார்ட்டை, மூளையை, நரம்பை பார்க்கவில்லையா? கனிமலரே, அதிகமாக மசித்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ அமைப்பில் ஓரளவு ஆரோக்கியத்தில் இருப்பவர்கள், காலை நினைத்த நேரத்தில் மடிக்கிறோம், நினைத்த நேரத்தில் எழும்புகிறோம், நினைத்தபடி அசைகிறோம், நினைத்த சாப்பாடை சாப்பிடுகிறோம், நினைத்ததை குடிக்கிறோம், நினைத்த விளையாட்டை விளையாடுகிறோம், முடியுமான தொழிலை செய்கிறோம், தெரிந்த வாகனங்களை ஓட்டுகிறோம், நினைத்த இடத்துக்கு நினைத்த நேரத்தில் பயணிக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே நிமிடம், இதே செகண்ட் உலகத்தில் நமது குடும்பத்திலும், நமது ஊரிலும், நமது நாட்டிலும், முழு உலகத்திலும் ஒரு சாரார் உட்கார்ந்தால் எழும்ப முடியாது, எழும்பினால் உட்கார முடியாத நிலைமையிலும் இருக்கிறார்கள். அவர்களை தூக்கித்தான் வைக்க வேண்டும். முழு உடம்பும் சீராக இருக்கிறது, அழகான உடம்பாக இருக்கிறது, அழகான தோல் இருக்கிறது, ஆனால் கண்ணியமானவர்களே, அவருடைய உடம்பை அசைக்க முடியாது, ஒரு மிடர் தண்ணீரை சுயமாக குடிக்க முடியாது. நியமத்தா இல்லையா? இப்படி பார்க்க வேண்டும். இவர்களை பார்த்தால் நமக்கு, நம்முடைய உடம்பில் நமக்கு எந்த குறையும் விளங்காது. வெள்ளையரை நிறம் அழகாக கொடுக்கப்பட்டவரை நிறம் குறைந்தவர் பார்த்தால் பொறாமை வரும், நன்றி கெட்ட நன்றி வரும். எங்கை விட நிறம் குறைய உள்ளவர், சோதிக்கப்பட்டவர், கஷ்டமானவர். நீண்ட நாட்களுக்கு பின்னாடி நான் பார்த்த ஞாபகம் எனக்கு எங்கு வருகிறது என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. கண்ணியமானவர்களே, ஒருவர், ஒரு நிகழ்வு, ஒருவர் வருகிறாரா, அவருக்கு செருப்பு இல்லையா, காலில் போடுவதற்கு செருப்பு இல்லை, வசதி இல்லை, செருப்பு வாங்க வசதி இல்லையே என்ற கவலையோடு வருகிறார். எனக்கு செருப்பு வாங்க கூட வசதி இல்லாத ஏழையை நான், எனக்கு என்ன நல்லா தந்திருக்கிறான் என்ற ஒரு பாணியில் வருகிறார். போகின்ற பொழுது ஒரு கால் இல்லாத நொண்டி போகிறார், ஒரு கால் இல்லாத நொண்டி. இந்த செருப்பில்லாத மனிதர் உடனே அல்ஹம்துலில்லா, எனக்கு செருப்புத்தான் இல்லை, நடப்பதற்கு கால் இருக்கிறது, அவருக்கு செருப்பு போடுவதற்கு காலே இல்லையே. இப்படி பார்த்தால் யாருக்கு கண்ணியமானவர்கள், அல்லாவோடு அதிருப்தி வரும், அல்லாவோடு ஆத்திரம் வரும், அல்லாவோடு நன்றி கெட்ட தன்மை வரும். எப்பொழுதும் இருப்பதை கொண்டு போதுமாக்கினால் அது அவர்தான் பணக்காரர். அவர் நாட்டாமையாக இருக்கலாம், அவர் கூலித்தொழில் செய்யலாம், அவர் ஆட்டா ஓட்டலாம், அவர் பேமெண்ட் வியாபாரியாக இருக்கலாம், கிடைப்பதை கொண்டு அல்ஹம்துலில்லா என்று வாழ்ந்தால் அல்லாஹ்வின் பார்வையில் உண்மையான பணக்காரன் இவர். அந்த அந்த திருப்தியான மனதில் போதுமன்ற மனம்தான் செல்வம், அதுதான் செல்வம். ஒருவர் மெலிந்து உடம்பெல்லாம் காய்ந்து தோளும் சதையும் ஒட்டி அப்படியே ஒரு இடத்தில் பாதையில் உட்கார்ந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹுவர்கள் சஹாக்களை காட்டி கேட்டார்கள், இவரை, இவருக்கு ஏதாவது அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கிறதா என்று, இவருக்கு அல்லாஹ் ஏதாவது அறுப்படை செய்திருக்கிறான் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், வெளிரங்கத்தை பார்த்து விட்டு மெலிந்து கருத்து சுருங்கி இப்படி பசியோடு வசதி இல்லாமல் வீட்டு வசதி இல்லாமல் பேமெண்டிலே பாதையில் இருக்கிறார், இவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, இவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது, வீடும் இல்லை, நிறமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, உடம்பும் இல்லை, என்ன இருக்கிறது? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அவர் அந்த சம்பவத்தின் பாணியில் விளங்குகிறது, அவர் சாதாரணமாக சிறுநீர் கழிக்கிறாரே, சிறுநீர் கஷ்டம் இல்லாமல் போகிறதே, இது எவ்வளவு பெரிய நியமத். எனவே கனிமன் ஒன்றை எடுத்தார், ஒன்றை தந்திருப்பான், எல்லாவற்றையும் எடுத்து நம்மளை அல்லாஹ் சோதிக்க மாட்டான், அதை நாம் தாங்க மாட்டோம் என இப்படி பார்ப்போம். இருக்கின்றவர் என்னிடம் இது இருக்கிறது, அவரிடம் அது இல்லையே என்று பார்க்க வேண்டுமே தவிர, அவரிடம் அது இருக்கிறது என்னிடம் இல்லையே என்று பார்த்தால் நன்றி கேட்டவர், நன்றி கேட்டவர். எனவே தீனில் போட்டி போட வேண்டும் கனிமன். அதோடுதான் நான் இப்பொழுது ஞாமத்தை ஞாமத்தை உள்ள உண்மையான உணர்வோடு விளங்குவதற்குத்தான் சமகாலத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, இன்று இந்த சபையில் கூட 80 வயது உடையவர்களும் இருக்கிறீர்கள், 50-க்கும் 80-க்கும் இடப்பட்டவரும் இருக்கிறீர்கள், 20-க்கும் 50-க்கும் இடப்பட்டவரும் இருக்கிறார்கள், 6-க்கும் 10-க்கும் இடைப்பட்ட சிறுவர்களும் இப்பொழுது ஆரோக்கியமாக சுகமாக இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதே வினாடியில் இதே நிமிடத்தில் உலகத்தை ஒரு வளம் வந்தால் இந்த நவீன யுகத்தில் கண்ணியமானவர்களே எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சிறுவர்கள், எத்தனையோ கை குழந்தைகள், எத்தனையோ பால் குடிக்க வேண்டிய தாயின் தாயிடம் பால் அருந்த வேண்டிய எத்தனையோ குழந்தைகள் குண்டுகளை விழுங்கிக் கொண்டிருக்கின்ற நிமிடத்தில் இருக்கிறோம். நாம் இன்று நமது பிள்ளைகளோடு சந்தோஷமா சிரித்து மகிழ்ச்சியாக பிரெண்ட்ஸ் மாரோடு 15 டீனேஜ் என்று சொல்லி 13 தொடக்கம் 19 வரைக்கும் எவ்வளவு என்ஜாய் பண்ணுகிறோம், எவ்வளவு விளையாடுகிறோம், எவ்வளவு பயணங்கள் செல்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், கிளாஸ் போகிறோம், விளையாடுகிறோம், சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், அணிகிறோம், அனுபவிக்கிறோம். கண்ணியமானவர்கள் எத்தனையோ டீனேஜ் பாடசாலையில் படிக்க வேண்டிய வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் இப்பொழுது இந்த வினாடியில் கடந்த வினாடிகளில் கடந்த நாட்களில் ஷஹீதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஷஹீதுகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நமது கண்ணியமானவர்களே நம் கடமைப்பட்ட முஸ்லீம்களும் ஒரு உடம்பு போன்றவர்கள் என்று பேசுகிறோம், அதை நாம் நமது வீட்டுக்குள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற முக்கியமான நாம் கடமைப்பட்ட ஒரு பிரதேசம் தான் இந்த பிலஸ்தீன். சுருக்கமாக நான் இதை தொட்டுக்காட்டி முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே. கொஞ்சம் சிந்திப்போம், நாம் நமது தவறுகளை விடுவோம், பாவங்களை விடுவோம். நாம் பணம் மிஞ்சி பாவம் செய்கிறோம், அவர்களுக்கு பணம் இருந்தும் வீடு இருந்தும் சாப்பாடு இருந்தும் வசதி இருந்தும் அவர்களுக்கு அதை சொந்த வீட்டுக்குள் இருக்க முடியவில்லை. லட்சக்கணக்கான சிரியாவிலே 5 வருடங்கள் தாண்டி செல்கிற யுத்தம், 5 வருடங்கள் எத்தனையோ இலட்சம் லட்சக்கணக்கான பெயர்கள் ஷஹீத், எத்தனையோ லட்சக்கணக்கான பெயர்கள் அகதிகள். இந்த இடத்தில் இப்படியான ஒரு இடத்திலாவது சொந்த வீடு, கூலி வீடு, இப்படியான என்ன குண்டுகளுக்கும் பம்களுக்கும் துப்பாக்கி சூடுகளுக்கும் இலக்காகாமல், மிசைல்களுக்கும் செல்களுக்கும் இலக்காகாமல் கண்ணியமானவர்களை வாழ வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் இந்த ஞாமத் பாதுகாக்கப்படும் எப்பொழுது கண்ணியமானவர்களை, இதை நாம் உண்மையாக உணர்ந்து நன்றி செலுத்துகின்ற பொழுது. பலஸ்தீன் மக்கள் எதற்காக போராடுகிறார்கள்? நமது முதலாவது கிபிலா, நமது முதலாவது கிபிலா பைத்துல் மக்தீஸ், இதை விடுவிக்கத்தான் போராடுகிறார்கள். அவர்களுடைய சொந்த வீட்டை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் மஸ்ஜிதை அல்லாஹ்வுடைய வீட்டை விட மாட்டோம் என்று போராடுகிறார்கள். ஆனால் நாம் இன்று இமாம் ஜமாத்துக்கு எத்தனை பேர் வருகிறோம் நமது காலடியில் இருக்கின்ற மஸ்ஜிதுக்கு? அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வீட்டுக்காக அவர்கள் விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே கண்டோமே, சிரியாவுடைய மலலை மொழி பேசக்கூடிய தெளிவாக பேசக்கூட முடியாத 2.5-3 வயதுக்குட்பட்ட அந்த ஒரு சிறுவன் கடலிலே ஜனாசாவாக மிதந்த காட்சியை கண்டோமே. எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் என்று, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நெலும்பு கடிக்க விடுகிறோமா? ஒரு நேர பசியோடு இருக்க விடுகிறோமா? கேட்கின்ற தோயை வாங்கி கொடுக்கிறோம். பெற்றோர்களுக்கு தோய் போன்று மடியிலே விளையாடப்படக்கூடிய பிள்ளை கடல் கரையிலே ஜனாசாவாக எடுக்கப்பட்ட உறுதியான தகவல் எங்கிருக்கிறோம்? நேமத் இல்லையா நமக்கு? பிள்ளை பாக்கியம் கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம். எத்தனையோ பிள்ளை பாக்கியம், தாய் ஒரு நாட்டில், தந்தை ஒரு நாட்டில், பிள்ளை ஒரு நாட்டில், கணவன் ஒரு நாட்டில், மனைவி ஒரு நாட்டில்,
கணவன் அநியாயமாக ஜெயிலிலே, மனைவி விதவையாக அங்கே அநியாயம் செய்யப்படுகின்ற பொழுது, கணவன் மனைவியோடு ஒரே வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளாக ஏதோ 500-1000 ரூபாயாவது ஏதோ சம்பளம் கருவாடும் சோறுமாவது சாப்பிட்டு சொந்த வீட்டுக்குள் வாழ வைத்திருக்கிறானே அல்லாஹ், நேமத்தில்லையா? இந்த நிமிடத்தில் எத்தனை பேர் இப்பொழுது ஷஹீதுகள்? குறிப்பாக வெள்ளிக்கிழமையினால் தான் அவருடைய வெறியை காட்டுகிறார்கள் அந்த யூதர்கள். ஏன் ஜும்மாவுக்கு வருவார்கள் என்று தெரியும். சண்டையை கிளப்பிவிட்டு தாக்கி அவர்களை, கண்ணியமானவர்களே, முதியவர்கள் என்றாலே அவர்கள் சின்ன பிள்ளை போன்று மதிக்கப்பட வேண்டியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், சிறுபிராயத்தை சொல்லி அப்படியே போய் 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 அப்படியே மீண்டும் சிறுபிராயத்தை ஞாபகப்படுத்துகிறான். முதியோர் என்பதே ஒரு சின்ன பிள்ளைகள் போன்று பராமரிக்கப்பட வேண்டிய ஒரு இனம். 2-3 வாரங்களுக்கு முன்னர் உறுதியான தகவல், 75 வயது மூதாட்டியை சுட்டுக் கொண்டார்கள். நேமத்தில்லையா? நமக்கு எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் 75 மூதாட்டியை கை நீட்டுவதற்கு மனது வருமா? நமக்கு நமக்கு அடித்தாலும் பதிலுக்கு அடிப்போமா? இப்படிப்பட்ட நிலைமையில் மக்கள் வாழ்கின்ற பொழுது நாம் என்ன செய்யலாம்? டீனோடு தொடர்பாகுவது, மஸ்ஜிதோடு தொடர்பாகுவது, அவர்களுக்கு அதுவா செய்வது, நோன்பு நோட்பது, கண்ணியமான பேசுவது, பேசிக்கொண்டே போகலாம். கொஞ்சம் உணர்வு பூர்வமாக நாம் நம்மை அந்த நாட்டில் வைத்து கொஞ்சம் கற்பனை செய்வோம். நான் அது பார்க்கிறோம் மீடியாக்களிலே, செய்திகளிலே. கொஞ்சம் சிந்திப்போம். 5 நேர தொழுகைக்கு பின்னராவது அவர்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுவோம். நமது நாட்டை அப்படியான ஒரு நிலைமைக்கு ஆளாகாமல் அல்லாஹ் அந்த துஆவை வைத்து பாதுகாப்பான். என்ன கண்ணியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம், பேசிக்கொண்டே போகலாம், கொஞ்சம் கவலைப்படுவோம், துஆ கேட்போம். இப்படியான நிலைமையில் உலகத்தில் மக்கள் வாழ்கின்ற பொழுது, குடிசையில் வாழ கிடைத்தாலும் பேமெண்டில் தான் வாழ கிடைத்தாலும், சொந்த ஊர் பேமெண்டில் வாழ்கிறோம். பேமெண்டாக இருந்தாலும் நமது சொந்த ஊர் பேமெண்ட், சொந்த நாட்டு பேமெண்ட். எத்தனையோ பேர் எத்தனையோ நாட்டில் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த நாடு யாரை தெரியும், எவரை தெரியும், பாசை தெரியுமா? ஏதாவது தேவை என்றால் எப்படி கேட்பது? இப்படி வாழ்ந்து கொஞ்சம் சிந்திப்போம், கவலைப்படுவோம். எனவே நான் பேசிய சாராம்சத்தை ஒரு நிமிடத்தில் சொல்லி முடிக்கிறேன். தீனில் போட்டி போடுவோம், நம்மை வீணாக்க மாட்டான். துனியாவுடைய விடயத்தில் கஷ்டமானவர்களை பார்த்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம். தீனிலே போட்டி போட்டு அல்லாவை அடைவோம். இப்படியான கஷ்டப்படுகின்ற சமூகத்துக்கு குறைந்தபட்சம் நம்மால் உடலால் உதவி செய்ய முடியாவிட்டாலும், துவாவினால், கவலையால், கண்ணீரால் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உண்மையான தீனை பின்பற்றக்கூடிய பக்குவத்தை தருவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனனுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யாழ உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, தீனுடைய வாழ்க்கையை தருவாயாக. யாழ் எங்களுடைய நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக, நாட்டு முஸ்லீம்களுடைய முழு மக்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக, உலக முஸ்லீம்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. யாழ் எத்தனை பேர் சிரமப்படுகிறார்கள் யாழ்லா, நாங்கள் அழகாக நிம்மதியாக உட்கார்ந்திருக்கிறோம் யாழ்லா, நாங்கள் சுகமாக உட்கார்ந்திருக்கிறோம் யாழ்லா, ஒரு சிறிய சத்தம் கூட நமக்கு கேட்பதில்லை யாழ்லா. ஆனால் எத்தனையோ முஸ்லீம்கள் குண்டு சத்தங்களுக்கு இடையிலும், துப்பாக்கி சூடுகள் சத்தங்களுக்கு இடையிலேயும் அவருடைய வாழ்க்கை செல்கிறது யாழ்லா. சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் அவர்கள் அவர்களுடைய வயிற்றுக்களுக்குள்ள ஆயுதங்கள் தான் செல்கிறது யாழ்லா, குண்டுகள் தான் செல்கின்றன யாழ்லா. எங்களுக்கு ஏதோ தந்திருக்கிறாயா அல்லாஹ், நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களை மாற்றுவாயாக, நியமத்துகளை புரிந்து நடத்தக்கூடியவர்களை மாற்றுவாயாக, நியமத்துகள் பாதுகாக்கப்படுவதற்கு நன்றி உள்ளவர்களை நம்மை மாற்றுவாயாக, பொறுமையான வாழ்க்கை தருவாயாக, பொறுமையை தருவாயாக, எல்லா சோதனைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஈமானிய பக்குவத்தை தருவாயாக. உலகளாவிய முஸ்லீம்களுக்கு யார் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தின் நாட்டம் இருந்தால் ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அவர்கள் ஹிதாயத்தில் என்று நீ முடிவெடுத்து விட்டால், முன்னோர்களை, முன்னே அநியாயக்காரர்களை நீ எப்படி ஒரு உன்னுடைய பிடியை, உன்னுடைய தண்டனை இறக்கினாயோ அப்படி அவர்களை தண்டனை இறக்குவாயாக. முஸ்லீம்களை, இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. யாழ்ல பைத்துல் மக்தஸை விடுவித்து தருவாயாக. என்னென்ன மஸ்ஜிதுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மஸ்ஜிதுகளை, உன்னுடைய வீடுகள் யாழ்லா அதை விடுவித்து தருவாயாக. யாழ்ல எங்களுக்கு நிம்மதியான சூழலை படித்தருவாயாக, ஒற்றுமையான சூழலை படித்தருவாயாக. ஈமானில் வாழ்ந்து கடைசி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை உறுதியாகவும் தெளிவாகவும் விழுந்த வண்ணம் எமது ரூஹுகளை கைப்பற்றுவாயாக. கபரை விசாலமாக்குவாயாக, சொர்க்க பூங்காவாக்குவாயாக, கபருடைய நெருக்கடி விட்டு பாதுகாப்பாயாக. அந்த மலக்குமாருடைய கேள்விகளுக்கு உறுதியான பதில் சொல்லும் நாவை தருவாயாக. அதே போன்று மஸ்ஜித் மைதானத்திலே அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவாயாக. கேள்வி கணக்கில்லாமல் சொருக்கம் போகக்கூடிய பாக்கை தருவாயாக. ஹவுதுல் கௌசர் என்ற நபியோருடைய கையால் நீர் அருந்தக்கூடிய பாக்கை தருவாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
اللهم بارك على محمد اللهم صل